39வது ஆபத்து காலம். த கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 613-634. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலமட்டுமுண்டாயிராத ஆபத்துக் காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 12:1. 3 தூதனின் தூது கொடுத்து முடிக்கப்பட்டவுடன் பூமியின் மேல் குடியிருக்கும் பாவிகளுக்கான தேவனுடைய இரக்கமும் கிருபையும் பரிந்து பேசுதலும் முடிந்து போய்விடுகிறது. இவ்வுலகிலிருக்கும் தேவப்பிள்ளைகள் தாங்கள் இந்த உலகத்தின் மக்களுக்குச் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டார்கள். அதோடு அவர்கள் பின்மாறியை, அதாவது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இப்போது அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற சோதனையான காலத்தை எதிர்கொள்ளத் தயாராக இருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் மிகவும் அவசரத்தோடு பூமிக்கு வந்து கொண்டும் போய்க் கொண்டும் இருக்கிறார்கள். பூமியிலிருந்து பரலோகத்திற்கு வருகிற தேவதூதன் ஒருவன் தனது வேலை முடிந்துவிட்டது என்கிறான். அப்பொழுது கடைசியாக இந்த உலகத்திற்கு வரவேண்டிய சோதனை வந்தாயிற்று. தேவனுடைய தெய்வீகப் பிரமாணங்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் எல்லோரும் ஜீவனுள்ள தேவனின் முத்திரையை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்படி அவர்கள் முத்திரையை பெற்றுக்கொண்டதும் இயேசு பரலோகத்திலுள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் பரிந்து பேசுவதை நிறுத்திவிடுகிறார். நிறுத்திவிட்டு தனது கரங்களை உயர்த்தி எல்லாம் முடிந்தது என்று பலத்த குரலில் கூறுகிறார். பிறகு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், வெளிப்படுத்தல் 22:1 என்கிற தேவ அறிவிப்பை கொடுக்கிறார். அப்பொழுது தேவதூதர் சேனைகள் அனைவரும் தங்களது கிரீடங்களை கழற்றி அவரது காலடியில் வைக்கிறார்கள். பூமியிலுள்ள ஒவ்வொருவருடைய காரியமும் வாழ்வா சாவா என்பது தீர்மானமாகிவிட்டது. கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக பாவ நிவாரணம் செய்து அவர்களது பாவங்களை அழித்து போட்டுவிட்டார். அவரது ராஜ்யத்தின் குடிமக்களின் எண்ணிக்கை பூர்த்தியாகிவிட்டது. பூலோகமெங்குமுள்ள ராஜ்யங்களும் அவற்றின் அதிகாரங்களும் மேன்மைகளும் இரட்சிப்பை சுதந்தரித்துக் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. இயேசு ராஜாதிராஜனாகவும் தேவாதி தேவனாகவும் இருந்து அரசாளுவார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்ததும் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் மேல் இருள் கவிழ்ந்து கொள்ளுகிறது. பயங்கரமான இந்த நேரத்தில் நீதிமான்களாக இருக்கிறவர்கள் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக இயேசுவின் பரிந்து பேசுதல் இல்லாமலேயே நீதிமான்களாக நிற்க வேண்டும். அக்கிரமத்தின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைத்து வந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் மனந்திருந்தாத மனிதர்களின் மேல் சாத்தான் தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்த துவங்குவான். தேவனின் நீடிய பொறுமை முடிவடையும் காலம் வந்துவிட்டது. இந்த உலகமானது அவரது அன்பை வெறுத்துவிட்டது. அவரது நியாயப்பிரமாணத்தை அவமானமாக்கிவிட்டது. அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கிருபையின் கெடு தாண்டிவிட்டது. பரிசுத்த ஆவியினால் இதுவரையிலும் இருந்து வந்த பாதுகாவல் இனி இருக்க முடியாது. தீயவனாகிய சாத்தானிடமிருந்து அவர்களுக்கு இனி பாதுகாப்பு கிடையாது. ஆகவே இப்பொழுது சாத்தான் இவ்வுலகில் குடியிருக்கிறவர்களை கடைசியானதும் மகா பெரியதுமான ஒரு உபத்திரவத்திற்குள் மூழ்கடிக்க காத்திருக்கிறான். மனிதனுக்குள் புயல் போல் பொங்கியெழும் உணர்ச்சிகளை அடக்கி கட்டுப்படுத்தும் வேலையை இப்பொழுது தேவதூதர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே மனிதர்களிடையே எல்லாவிதமான கலகங்களும் கட்டவிழ்த்துவிடப்படும். எனவே அந்த காலத்தில் எருசலேமிற்கு ஏற்பட்ட அழிவை விட பயங்கரமான அழிவு உலகம் முழுவதற்கும் ஏற்படும். அன்று எகிப்து நாட்டையே துக்கத்தில் ஆழ்த்தும்படி அதன் தலைப்பிள்ளைகள் அனைவரையும் அழித்துவிட்டது ஒரே ஒரு தூதன்தான். அன்று தாவீது தேவன் கோபப்படும்படி ஜனங்களை கணக்கெடுத்த போது அந்த பாவத்திற்காக தண்டிக்கும்படி இஸ்ரவேலில் பெரிய அழிவை உண்டாக்கியது ஒரே ஒரு தேவதூதன்தான். தேவன் கட்டளையிடும்போது இப்படிப்பட்ட பெரும் அழிவுகளை உண்டாக்கும் வல்லமை பரிசுத்த தூதர்களுக்கு உண்டு. அதேபோல தேவன் மட்டும் அனுமதிப்பாரானால் பிசாசுகளும் இதேபோன்ற அழிவு வேலையை செய்ய முடியும். எங்கும் பாழ்கடிப்பை உண்டாக்கும்படி தேவ அனுமதிக்காக பிசாசுகள் இப்பொழுதே காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. மேற்படி பிசாசுகளின் அழிவுச் செயலால் உலகம் முழுவதிலும் இயற்கையின் சீரழிவுகள், மனிதர்களிடையே கலகம், இரத்தஞ்சிந்துதல் ஆகிய பயங்கரங்கள் நிறைந்திருக்கும். தேவனது பிரமாணத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகள்தாம் இந்த அழிவிற்கும் தண்டனைக்கும் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுவார்கள். கடைசியாக கொடுக்கப்பட்ட வல்லமையான எச்சரிப்பினால் பலர் மனந்திருந்துவிட்டனர். இது சாத்தானின் பிள்ளைகளை மூர்க்கமடையச் செய்யும். அப்படி மனந்திரும்பிய பிள்ளைகள் மேல்மேல் அவர்களது கோபம் கனல் போல் மூண்டு எரியும். அவர்களை வெறுத்து உபத்திரவப்படுத்தும் ஆவியை சாத்தான் தனது பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் அதிகமாக ஊட்டிவிடுவான்.
தேவனுடைய சமூகம் இறுதியில் யூத தேசத்தின் மத்தியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் அதை ஆசாரியர்களும் சரி, சாதாரண ஜனங்களும் சரி அறியாமலிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் அப்பொழுது சாத்தானின் முழுக்கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். மோசமான பயங்கரமான வெறியுணர்ச்சிகள் அவர்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த நிலையிலும்கூட அவர்கள் தங்களை தேவனுக்கு சொந்தமான விசேஷித்த ஜனமாகவே கருதி கொண்டிருந்தனர். ஆகவே எருசலேமிலிருந்த ஆலயத்தில் செய்யப்பட்டு வந்த ஊழியங்கள் தொடர்ந்தன. தீட்டுப்பட்டு போயிருந்த அதன் பலிபீடங்களில் பலிகள் இடப்பட்டு வந்தன. இவற்றுக்கு மேலாக தேவகுமாரனின் இரத்தத்தை சிந்தினது மட்டுமன்றி அவருடைய ஊழியர்களான அப்போஸ்தலர்களின் இரத்தத்தையும் சிந்தினர். இதில் தீவிரமாயிருந்த ஜனங்கள் மேல் தேவனின் நாமத்தில் தினமும் ஆசீர்வாதங்கள் உரைக்கப்பட்டன. அதுபோலவே பரலோக ஆசரிப்பு கூடார ஊழியம் முடிந்ததும் இவ்வுலகின் மேல் நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும். அது முடிவான நியாயத்தீர்ப்பாகவும் அழிவுக்குரிய நியாயத்தீர்ப்பாகவும் இருக்கும். அந்த தீர்ப்பு வழங்கப்படும்போது அதை குறித்து இவ்வுலகத்தார் அறியமாட்டார்கள். ஆகவே தேவ ஆவி தங்களிடமிருந்து எடுக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் அவர்கள் தங்கள் மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தீமையின் பிரபுவானவன் இந்த ஜனங்கள் மேல் தன் ஆவியை ஊற்றி இவர்கள் தங்கள் மார்க்கங்களில் இன்னும் அதிக துடிப்போடு செயல்பட உதவுவான். இவர்கள் மூலம் தனது தீய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முனைவான்.
இவர்களது செயல்களெல்லாம் தேவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் போல இவர்களை காட்டுவனவாக இருக்கும்.
பரிசுத்த ஓய்வு நாளை குறித்த விஷயம் கிறிஸ்தவ உலகமெங்கும் விவாதத்திற்குரிய விஷயமாக ஆகும்போது மதத் தலைவர்களும் அரசாங்க அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பை கட்டாயமாக்கும்போது ஜனங்களிலே சிறு கூட்டத்தினராகிய ஒரு சாரார் இந்த விஷயத்தில் உலகத்தோடு ஒத்துப்போக மறுக்கும்போது அவர்களை உலகமே ஒட்டுமொத்தமாக சபிக்கும். சபை நிர்ணயித்த காரியத்தை, அரசாங்கம் விதித்த சட்டத்தை எதிர்க்கிறவர்களை சகிக்கக்கூடாது என்றும், உலகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு இல்லாமல் குழப்பத்தில் மூழ்கிவிடுவதை விட அவர்கள் பாடுபடுவது நல்லது என்றும் நிர்பந்திக்கப்படும். ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று தீய சிந்தை கொண்ட காய்பாவால் 18 நூற்றாண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்டது. யோவான் 11:50. அதைப்போலவே இப்பொழுதும் இந்த வாதம் தீர்க்கமானதாக இருக்கும். முடிவிலே 4 பிரமாணம் உரைக்கும் ஓய்வு நாளை உயர்த்தி பிடிக்கிறவர்களுக்கு எதிராக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். உலகத்தோடு சேர்ந்து ஞாயிறு ஆசரிப்பை ஏற்றுக்கொள்ளாத எவரும் கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் என்றும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இவர்களை காண்கிறவர்கள் கண்ட இடத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என்றும் அந்த கட்டளை கூறும். இப்படியாக நியாயப்பிரமாணங்களை முழுமையாக கடைபிடிப்போருக்கு எதிராக ஐரோப்பாவின் கத்தோலிக்கர்களும் அமெரிக்க நாட்டின் புரொட்டஸ்டாண்டுகளும் ஒன்றுபட்டு செயல்படுவர்.
இதன் பிறகு தேவனுடைய ஜனங்கள் தீர்க்கதரிசிகளால் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று கூறப்பட்ட காலமாகிய துன்பமும் துயரமுமான காலத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள்.
இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானமில்லை, முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும், ஐயோ அந்த நாள் பெரியது, அதைப்போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:5-7 என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏசாவின் கைகளுக்குத் தன்னை தப்புவிக்கும்படி ஆதியாகமம் 32:24-30 ஜபத்திலே போராடின யாக்கோபின் சஞ்சலமான இரவானது இந்த உபத்திரவ காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளின் அனுபவத்தை விவரிக்கிறது.
ஏசாவிற்கு கிடைக்க வேண்டிய தகப்பனின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றி எடுத்துக் கொண்டதினாலே ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை கொன்றுவிடப் போவதாக மிரட்டினான். அதனால் யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடிப்போனான். பல வருடங்கள் புறதேசத்திலே இருந்துவிட்டு தேவனின் கட்டளைப்படி அவன் தனது மனைவிகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகளோடு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பினான். தேசத்தின் எல்லையை நெருங்கிய போது ஏசா யுத்தத்திற்கு ஆயத்தமான மனிதர்களோடு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் தகவல் எட்டியது. தனக்கு இழைக்கப்பட்ட தீமைக்கு பழிவாங்கத்தான் ஏசா வருகிறான் என்று அறிந்த யாக்கோபு பயத்தால் மிகவும் நடுங்கிப் போனான். யாக்கோபின் கூட்டத்தில் ஆயுதமேந்தி சண்டை போடத்தக்கவர் யாருமில்லை. ஆகவே யாக்கோபின் கூட்டத்தார் காப்பாற்றுவார் யாருமின்றி கொடூரமாக வெட்டிக் கொள்ளப்படுவது மிச்சயமென்றாயிற்று. ஒட்டுமொத்தமாக அழியப் போகிறோம் என்கிற சஞ்சலம் ஒரு பக்கமிருக்க, மறுபக்கம் இதற்கெல்லாம் காரணம் தனது சகோதரனுக்கு எதிராகத்தான் செய்த பாவமே என்கிற உணர்வும் அதற்காக வருந்திய வருத்தமும் யாக்கோவின் இருதயத்தை அழுத்தி நசுக்கின. தேவன் இரக்கங்காட்டு இடைப்பட்டாலொடிய வேறு நம்பிக்கைக்கே இடமில்லை. தனது பாதுகாப்பிற்காக தான் இப்பொழுது செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று ஜபம் செய்வதுதான் என்பதை யாக்கோபு உணர்ந்து கொண்டான். அதே சமயத்தில் தனது சகோதரனுக்கு எதிராகச் செய்த பாவத்திற்கு தன்னால் என்னென்ன பிராயச்சித்தம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்தான். அதோடு மட்டுமின்றி ஒருவேளை தாக்கப்படுவதை தடுக்க முடியாது என்கிற சூழ்நிலை வருமானால் உயிர்தப்ப என்ன செய்ய முடியுமோ அவைகளையும் செய்தான். அவைகளை செய்த பின்னர்தான் ஜபத்திலே அவன் தேவனோடு போராடினான். உபத்திரவ காலம் நெருங்கி வரும்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் இப்படித்தான் செய்ய வேண்டும். அவர்கள் தாங்கள் உண்மையும் உத்தமமுமானவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவதற்கு என்னென்ன செய்வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதோடு அவர்கள் ஞாயிறு ஆசரிப்புச் சட்டம் வராமல் தடுக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளையும் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்த பின்னர் அதையும் மீறி வரவிருக்கிற உபத்திரவத்தால் தாங்கள் வீழ்ந்து விடாதபடி காக்கும் கிருபைக்காக இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தனது சஞ்சலங்களை தன்னுடைய குடும்பத்தார் அறிந்து கொள்ள வேண்டாம் என்று எண்ணி யாக்கோபு அவர்களை அனுப்பிவிட்டு தனிமையாக இருந்து தேவனிடத்தில் தனது வேண்டுதல்களை வைக்கிறான். தனது பாவத்தை அறிக்கையிடுகிறான். தன்மீது இதுகாரும் இரக்கம் பாராட்டி வந்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறான். மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக நின்று அவர் தமது பிதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் பெத்தேலில் இராத்தரிசனத்திலும் அந்நிய தேசங்களிலிருந்த சமயங்களிலும் அவர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நினைவுபடுத்தி அவற்றின்படி அவர் தனக்கு செய்ய வேண்டுமென்றும் வேண்டினான். அவனது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நெருக்கடி வந்துவிட்டதே, எல்லாமே மோசம் போய்விடும் என்கிற நிலை ஆகிவிட்டதே. அந்த இருளிலும் அந்த தனிமையிலும் இருந்து அவன் தொடர்ந்து தேவனுக்கு முன் தன்னை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டு இருந்தான். திடீரென்று அவன் தோளை ஒரு கை தொட்டது. யாரோ ஒரு எதிரி தன்னை கொல்ல வந்திருப்பதாக யாக்கோபு எண்ணிக்கொண்டான். மிகவும் பயந்து போனவனாக தனது முழு பலத்தோடும் தன்னை தாக்க வந்தவரோடு போராடினான். இரவு முழுவதும் போராடிய அந்த நபர் பொழுது விடியத் தொடங்கிய போது தான் சாதாரண மனிதன் அல்ல என்பதை யாக்கோபிற்கு வெளிப்படுத்தினார். அவர் யாக்கோபை தொட்டதுமே வலிமையான உடலை உடைய யாக்கோபு கை கால் விளங்காதவனைப் போல தொய்ந்து விழுந்தான். வேறு எதுவும் செய்ய முடியாதவனாக இனம் புரியாதிருந்த அந்த எதிரியின் கழுத்தை கட்டிக்கொண்டு கெஞ்சி அழத் தொடங்கினான்.
ஏனென்றால் தான் போராடிய நபர் வேறு யாருமல்ல, தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனே என்பதை யாக்கோபு இப்பொழுது அறிந்து கொண்டான். உடல் வலுவிழந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலும் அவன் தனது குறிக்கோளை மறந்துவிடவில்லை. எவ்வளவோ காலமாக தனது பாவத்தை குறித்து உள்ளத்தில் கலக்கமும் மனதில் பெரும் உறுத்தலும் இருதயத்தில் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்தது போதும். இப்பொழுது தான் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கிற உத்தரவாதம் மட்டுமே அவனுக்கு தேவை. யாக்கோபை வந்து சந்தித்த அந்த தேவ மனிதர் அவனிடம் விடைபெற்றுக் கொள்வார் போல தோன்றியது. ஆனால் யாக்கோபு அவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டு தன்னை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சினான். அவர், "நான் போகட்டும், பொழுது விடுகிறது" என்று வற்புறுத்தினார். ஆனால் நமது முற்பிதாவாகிய யாக்கோபோ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டான். என்ன ஒரு நம்பிக்கையும் உறுதியும் விடாமுயற்சியும் இங்கே வெளிப்படுகின்றன. யாக்கோபின் இந்த வேண்டுதல் பெருமையோடும் துணிகரத்தோடும் இருந்திருக்குமானால் அவன் ஒரே நொடியில் அழிக்கப்பட்டு போயிருப்பான். ஆனால் தன்னுடைய தகுதியின்மையையும் பலவீனத்தையும் அறிக்கையிடுகிற போதிலும் உடன்படிக்கையை காக்கும் தேவனுடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு கிடைக்கும் நிச்சயத்தோடு இருந்தான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் என்கிறது வேதாகமம். ஓசியா 12:4. பாவங்களோடு தவறு செய்து அழியக்கூடியவனான இவன் தன்னை தாழ்த்தி மனந்திரும்பி சரணாகதி அடைந்ததின் மூலமாக பரலோகத்தின் உன்னதமானவரோடு போராடி வென்றான். பாவியாக இருந்தாலும் தன்னுடைய நடுங்கும் கரங்களால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நின்றான். வரம்பற்ற அன்புடைய தேவனின் இருதயத்தால் பாவியின் மன்றாட்டை மறுக்க முடியாது போயிற்று. அவனுடைய வெற்றியின் அடையாளமாகவும் அவனது உதாரணத்தை பின்பற்ற மற்றவர்களை ஊக்கப்படுத்தவும் தேவன் அவனது பெயரை மாற்றினார். பாவத்தை நினைவூட்டின அவனது பெயர் யாக்கோபு, வெற்றியை நினைவூட்டும் பெயராக இஸ்ரவேல் மாற்றப்பட்டது. யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்கிற உண்மை அவன் மனிதரோடும் போராடி மேற்கொள்வான் என்ற நிச்சயத்தை அவனுக்கு தந்தது. தேவன் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்ததால் இப்போது தனது சகோதரனுடைய கோபத்தை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனை அழித்துப் போட தனக்கு உரிமையுண்டு என்று சொல்லி சாத்தான் தேவதூதர்களுக்கு முன்பாக யாக்கோபை குற்றம் சாட்டினான். யாக்கோபிற்கு எதிராக படையொன்றை நடத்திச் செல்ல ஏசாவை ஏவிவிட்டான். நமது முற்பிதாவின் அந்த நீண்ட இரவு போராட்டத்தில் அவனை அதைரியப்படுத்தவும் தேவன்மேல் அவனுக்கிருந்த பிடிப்பை முறிக்கவும் அவனுடைய பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வை அவனுக்குள் திணிக்கவும் சாத்தான் முயன்றான். யாக்கோபு கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்துவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் பரலோகத்திலிருந்து உதவி வந்தாலொழிய தான் அழிந்து போவது நிச்சயம் என்பதை அவன் அறிந்திருந்தான். தான் செய்த பெரிய பாவத்தை குறித்து மெய்யாகவே மனம் வருந்தி தேவனிடம் விண்ணப்பித்தான். தன் நோக்கத்திலிருந்து அவன் திரும்பப் போவதில்லை. தூதுவரை கெட்டியாக பிடித்துக்கொண்டு ஊக்கமாக மனவேதனையோடு மேற்கொள்ளும் வரை தன் விண்ணப்பத்தை முன்வைத்தான். சாத்தான் யாக்கோபிற்கு எதிராக படையெடுக்கும்படி ஏசாவை தூண்டியது போலவே உபத்திரவ காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக அக்கிரமக்காரர்களை தூண்டிவிடுவான். யாக்கோபை குற்றப்படுத்தினது போலவே தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை கூறுவான். உலகத்து ஜனங்களை தன்னுடையவர்களாக எண்ணியிருக்கிறான். ஆனால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சிறிய கூட்டம் மேலாதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். அவர்களை இந்த பூமியில் இல்லாதபடி அகற்றிவிட்டால் அவனுடைய வெற்றி முழுமையாகிவிடும். பரிசுத்த தூதர்கள் அவர்களை பாதுகாப்பதை அவன் காண்கிறான். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது என்று யூகிக்கிறான். ஆனால் அவர்களுடைய வழக்குகள் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் முடிவு செய்யப்பட்டுவிட்டது என்பது அவனுக்கு தெரியாது. செய்யும்படி அவர்களை தூண்டின பாவங்களை குறித்த சரியான துல்லியமான அறிவு அவனுக்கு இருப்பதால் அவர்களுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக மிகவும் பெரிதுபடுத்தி காட்டி அவர்களும் தன்னைப் போலவே தேவனுடைய தயவிலிருந்து விலக்கப்பட வேண்டியவர்கள் என்று காண்பிக்கிறான். தேவன் தம்முடைய நீதியின்படி தன்னையும் தனது தூதர்களையும் அழிக்கும்போது அவர்களை மன்னிக்க முடியாது என்று அறிவிப்பான். அவர்கள் தன்னுடைய இறை என்று உரிமை கோரி அவர்களை அழிக்கும்படி தன்னுடைய கரங்களில் கொடுத்துவிட வேண்டும் என்று நிர்பந்திப்பான். சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளின் பாவங்களை குறித்து குற்றஞ்சாட்டும்போது அவர்களை கடைசி மட்டும் முடிந்தவரையிலும் சோதிக்க ஆண்டவர் அவனை அனுமதிக்கிறார். தேவன்மேல் உள்ள நம்பிக்கையும் அவர்களது விசுவாசமும் உறுதியும் கடுமையாக சோதிக்கப்படும். அவர்கள் தங்களது கடந்த கால வாழ்க்கையை திருப்பிப் பார்க்கும்போது அவர்கள் நம்பிக்கை மூழ்குகிறது. அதில் குறைவான நல்லவைகளையே காண்கிறார்கள். அவர்களுடைய பலவீனத்தையும் தகுதியின்மையையும் குறித்து முழுமையாக உணர்கிறார்கள். அவர்களது வழக்கு நம்பிக்கையற்றது. அவர்களுடைய பாவக்கரைகள் ஒருபோதும் கழுவப்படாது என்கிற எண்ணங்களினால் அவர்களை பயமுறுத்த சாத்தான் முயற்சிக்கிறான். இப்படியாக அவர்கள் அவனுடைய தூண்டுதல்களுக்கு ஒப்புக்கொடுத்து தேவனுக்கு உண்மையாயிருப்பதிலிருந்து விலகுவதற்கேதுவாக அவர்களுடைய விசுவாசத்தை அழிக்க நம்பிக்கையாயிருக்கிறான். தங்களை அழித்துவிடும் எதிரிகளால் தேவனுடைய மக்கள் சூழப்பட்டிருந்தாலும் அவர்களது வேதனையெல்லாம் சத்தியத்திற்காக தாங்கள் அனுபவிக்கும் உபத்திரவத்தை பற்றியதல்ல. ஒவ்வொரு பாவமும் வருந்தி அறிக்கை பண்ணப்படவில்லையோ என்றும், இப்படி தங்களிலிருக்கும் சில தவறுகளினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தல் 3:10 என்கிற இரட்சகரின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை உணர முடியாமல் போய்விடுமோ என்றும் பயப்படுவார்கள். தாங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டுவிட்டோம் என்கிற நிச்சயம் மட்டும் அவர்களுக்கு இருக்குமானால் மரணத்தை குறித்தோ சித்திரவதை செய்யப்படுவதை குறித்தோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய குணத்திலிருக்கும் ஒரு குறையினால் தகுதியற்றவர்களாக நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது உயிரிழந்தாலோ தேவனுடைய பரிசுத்த நாமம் களங்கப்பட்டுவிடுமே.
எப்பக்கத்திலும் துரோகத்திட்டங்களையே கேள்விப்படுகிறார்கள், மீறுதல்களின் செயல்களையே காண்கிறார்கள். எனவே இந்த பெரிய எதிர்ப்பு நிறுத்தப்பட வேண்டுமென்றும் துன்மார்க்கரின் அக்கிரமங்கள் முடிவடைய வேண்டுமென்றும் ஒரு தீவிர ஆசையும் உண்மையான ஆத்தும ஏக்கமும் அவர்களில் எழும்புகிறது. கலகச் செயல்களை தடுத்து நிறுத்தும்படி தேவனிடம் மன்றாடும் அதே வேளையில் இந்த தீமையின் அலைகளை தடுத்து நிறுத்தவும் பின்னுக்குத் தள்ளவும் தாங்கள் சக்தியற்றவர்களாக இருப்பதற்காக தங்களையே நொந்து கொள்ளவும் செய்வார்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தில் தங்களது எல்லா திறமைகளையும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தியிருந்தால், பலத்தின் மேல் பலமடைந்திருந்தால், தங்களுக்கு எதிராக செயல்பட சாத்தானின் சேனைகளுக்கு கொஞ்ச பலமே இருந்திருக்கும் என்று உணருவார்கள்.
அநேக கடந்த கால பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டி, அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான், ஏசாயா 27:5 என்கிற இரட்சகரின் வாக்குத்தத்திற்காக மன்றாடி தேவனுக்கு முன்பாக தங்கள் ஆத்துமாவை தாழ்த்துவார்கள். தங்களுடைய ஜபங்கள் உடனே பதிலளிக்கப்படவில்லை என்பதினால் அவர்களது விசுவாசம் குலைந்து போவதில்லை. மிக மிக கடுமையான சஞ்சலத்தாலும் பயத்தாலும் துயரத்தாலும் அவதிப்பட்ட போதிலும் தங்களுடைய விண்ணப்பங்களை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். யாக்கோபு தூதனை பிடித்துக் கொண்டதைப் போலவே இவர்களும் தேவனுடைய பலத்தை பிடித்துக் கொள்ளுவார்கள். அவர்களது ஆத்தும மொழியெல்லாம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்பதாகவே இருக்கும்.
தனது சகோதரனின் சேஷ்டபுத்திரபாகத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பாவத்தை குறித்து ஏற்கனவே யாக்கோபு மனம் வருந்தாமல் இருந்திருந்தால் தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டு இரக்கமாக அவனது உயிரை பாதுகாத்திருக்க மாட்டார். அதைப்போலவே அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் இக்கட்டு காலத்தில் தேவ ஜனங்களிடம் காணப்படுமானால், பயத்தாலும் சஞ்சலத்தாலும் வாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் மடங்கடிக்கப்பட்டு விரத்தி அவர்களுடைய விசுவாசத்தை துண்டித்துவிட விடுதலைக்காக தேவனிடத்தில் மன்றாடும் தைரியத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். தங்களுடைய தகுதியின்மையை குறித்த ஆழ்ந்த உணர்வு ஒரு பக்கமிருப்பினும், வெளியே கொண்டு வருவதற்கான மறைத்து வைக்கப்பட்ட பாவங்கள் அவர்களிடமிருக்காது. அவர்கள் பாவங்கள் முன்னதாகவே நியாயத்தீர்ப்புக்குச் சென்று நீக்கிப் போடப்பட்டன. அவைகளை அவர்கள் நினைவுக்கும் கொண்டுவர இயலாது.
வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களில் தங்களின் மேர்மையின்மையை தேவன் கண்டுகொள்ள மாட்டார் என்று நம்பும்படி சாத்தான் அநேகரை நடத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் எக்காரணத்திலும் தீமையை அங்கீகரிக்கவோ அல்லது பொறுத்து கொள்ளவோ மாட்டார் என்பதை யாக்கோபோடு நடந்து கொண்டதின் வழியாக அவர் காண்பிக்கிறார். தங்களிடமுள்ள பாவங்களை காரணப்படுத்தவும் மறைக்கவும் முயன்று அறிக்கையிடப்படாத மன்னிக்கப்படாத பாவமாக அவைகளை பரலோக புத்தகத்தில் வைத்திருக்கிறவர்கள் சாத்தானால் மேற்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எவ்வளவு உன்னதமான தொழில் செய்திருந்தார்களோ, எவ்வளவு மதிப்பான பதவியில் இருந்தார்களோ, தேவனுடைய பார்வையில் அவர்களது காரியம் அவ்வளவு மோசமானதாக இருக்கும். சாத்தான் அவர்கள் மேல் பெறும் வெற்றியும் அவ்வளவு நிச்சயமாக இருக்கும். கர்த்தருடைய நாளுக்கென்று செய்ய வேண்டிய ஆயத்தத்தை தாமதிக்கிறவர்கள் உபத்திரவ காலத்திலோ அல்லது அதற்கு பிந்தைய ஒரு காலத்திலோ அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட அனைத்து மக்களின் நிலையும் நம்பிக்கையற்றதேயாகும்.
இந்த இறுதியான பயங்கரமான போராட்டத்திற்கு ஆயத்தமின்றி வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் துன்மார்க்கர். அவர்களுடைய துன்பத்தை பார்த்து பேருவகையடைய
தங்களுடைய விரக்தியில் கொடிய வேதனை நிறைந்த வார்த்தைகளால் தங்களது பாவத்தை அறிக்கை செய்வார்கள். ஏசாவும் யூதாசும் செய்த பாவ அறிக்கைகளைப் போன்றவையே இவர்களுடைய பாவ அறிக்கைகளும். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக அல்ல, மீறுதலின் விளைவை பார்த்து புலம்புகிறார்கள். தீமைக்காக துக்கப்படவும் வெறுக்கவும் இல்லை. தண்டனையை குறித்த பயத்தினால் தாங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தண்டனை நீக்கப்படுமானால் அன்று பார்வோன் செய்தது போல இவர்களும் பரலோகத்தை எதிர்க்கவே திரும்புவார்கள்.
ஏமாற்றப்பட்டு தூண்டப்பட்டு பாவத்திற்குள் விழுந்திருந்தாலும் உண்மையான மனந்திரும்புதலோடு தன்னிடம் வருகின்ற எவரையும் தேவன் புறம்பே தள்ளிவிடுவதில்லை என்பதை யாக்கோபின் சரித்திரம் நிச்சயிக்கிறது.
இவர்களை அழித்து போடும்படி சாத்தான் முயலும், அதே சமயம் ஆபத்தான வேளையில் அவர்களை ஆறுதல் படுத்தி பாதுகாக்க தேவன் தமது தூதர்களை அனுப்புவார். சாத்தானுடைய தாக்குதல்கள் கடுமையாகவும் தீர்மானமானதாகவும் அவனது வஞ்சகங்கள் பயங்கரமானவையாகவும் இருக்கும். ஆனால் தேவனுடைய கண்கள் அவரது ஜனங்கள் மேலும், அவரது செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தும் இருக்கின்றன. அவர்களது வேதனை பெரியது. உலையின் தீச்சுவாலைகள் அவர்களை பட்சித்து விடுவதைப் போல தோண்டுகின்றன. ஆனால் அவர்களை சுத்திகரிப்பவர் அவர்களை நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னாக கொண்டு வருவார். கடுமையான சோதனையின் காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் மேலிருக்கும் அவருடைய அன்பு பிரகாசமாகவும் வளமாகவும் இருந்த காலத்தில் அவர்கள் மேல் இருந்ததைப் போலவே வலிமையாகவும் மென்மையாகவும் இருக்கும். கிறிஸ்துவின் சாயல் அவர்களில் பூரணமாக பிரதிபலிக்கப்படும்படி அவர்களுடைய மாம்சிகம் அழிய வேண்டும்.
களைப்பையும் தாமதத்தையும் பசியையும் சகிக்கிற கடுமையாக நெருக்கப்பட்டாலும் விழுந்து போகாத விசுவாசம் நமக்கு முன்னாலிருக்கிற வருத்தமும் சஞ்சலமுமான இக்கட்டு காலத்தில் நமக்கு தேவைப்படுகிறது.
அந்த காலத்திற்கு ஆயத்தமாகும்படிக்கே ஒரு கிருபையின் காலம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடாப்பிடியாகவும் தீர்மானமாகவும் இருந்ததாலேயே யாக்கோபு மேற்கொண்டார்.
விடாப்பிடியாக ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமைக்கு யாக்கோபின் வெற்றி ஒரு சான்று. அவனைப் போலவே தேவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுகிற அனைவரும், அவனைப் போலவே உண்மையாகவும் விடாமுயற்சியோடு இருக்கிற அனைவரும் அவன் வென்றதைப் போலவே வெற்றியடைவார்கள்.
சுயத்தை மறுக்க விரும்பாதவர்களும் தேவனுக்கு முன்பாக தங்களுக்காக வேதனைப்பட முடியாதவர்களும் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து உண்மையாக ஜபத்திலே தரித்திராதவர்களும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
தேவனோடு போராடுவது என்ன என்பதை அறிந்தவர்கள் மிகக் குறைவானவர்களே.
அனைத்து வல்லமையும் செயல்படும் வரை ஆழ்ந்த வாஞ்சையோடு ஆண்டவர் முன்பாக தங்கள் ஆத்துமாக்களை ஊற்றிவிடுகிறவர்கள் மிகச் சிலரே. மன்றாடுகிறவர் மேல் விவரிக்கவே இயலாத சஞ்சலம் அலையலையாக வரும்போது நசித்துப் போகாத விசுவாசத்தோடு தேவனின் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் மிகச் சிலரே.
தங்களது விசுவாசத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தாதவர்கள் சாத்தானின் வஞ்சகங்களிலும் மனச்சாட்சியை கட்டுப்படுத்தும் சட்டங்களிலும் விழுந்துவிடும் அபாயத்திற்குள்ளாக இருக்கிறார்கள்.
அப்படியே ஒருவேளை நிலை நின்றாலும் கூட உபத்திரவ காலத்தில் அதிக ஆழமான விரக்தியிலும் வேதனையிலும் அமிழ்ந்து விடுவார்கள்.
காரணம், தேவனை நம்பியிருப்பதை ஒருபோதும் அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை.
புறக்கணித்த விசுவாசப் பாடங்களை தைரியமில்லாத சூழ்நிலைகளின் பயங்கரமான அழுத்தத்தில் கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுவர்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிரூபித்துப் பார்ப்பதன் மூலம் இப்போது அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
உண்மையாகவும் உள்ளார்ந்த உணர்வோடும் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபத்தையும் தூதர்கள் குறித்து வைக்கிறார்கள்.
தேவனோடுள்ள தொடர்பை தவிர்ப்பதற்கு பதிலாக சுயத்தை திருப்திப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்.
தேவனுடைய அனுமதியோடு அனுபவிக்கும் கொடிய வறுமையும் கடும் தியாகமும் அதின்றி கிடைக்கும் செல்வம் மதிப்பு சுகம் நட்பை காட்டிலும் மேலானவைகள்.
ஜெபிப்பதற்கு நேரம் செலவிட வேண்டும்.
உலக ஆசைகளால் கவரப்படும்படி நமது மனங்களை அனுமதித்தால்
நம்முடைய விக்கிரகங்களாகிய பொன்னையும் வீடுகளையும் செழிப்பான நிலங்களையும் நம்மிடமிருந்து விலக்கினால் ஒருவேளை தேவன் நமக்கு மேரம் கொடுப்பார்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்க முடியாத எந்த பாதையிலும் நுழைவதற்கு மறுப்பதின் வாயிலாக இளைஞர்கள் பாவம் செய்யும் உலகத்திற்கான கடைசி எச்சரிப்பின் தூதை கொண்டு செல்லும் ஊழியர்கள் குளிர்ந்து போன கருத்தில்லாத சோம்பலான விதத்தில் அல்லாது
ஊக்கமாக விசுவாசத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக யாக்கோபை போல ஜெபித்தால், தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர்தப்பி பிழைத்தேன், ஆதியாகமம் 32:30 என்று சொல்லுவதற்கேதுவான அநேக இடங்களை காண்பார்கள். தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொள்ளும் வல்லமையுள்ள இளவரசர்களாக பரலோகத்தால் மதிக்கப்படுவார்கள். இதுவரைக்கும் இருந்திராத இக்கட்டு காலம் சீக்கிரமே நம்மேல் வரவிருக்கிறது. அதை எதிர்நோக்குவதற்கு, இப்போது நாம் பெற்றிராத பெறுவதற்கு அநேகர் அசதியாயிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக உண்மையிலேயே துன்பத்தை அனுபவிப்பதை விட அதை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதிக துன்பமாக இருக்கும். ஆனால் நமக்கு முன்னிருக்கிற இக்கட்டு இதை போன்றதல்ல. எவ்வளவு தெளிவான விளக்கமும் அதன் கடுமையின் பரிமாணத்தை தொட முடியாது. இந்த சோதனை காலத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுக்கு முன்பு தமக்காக நிற்க வேண்டும். நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். எசேக்கியேல் 14:20.
நமது பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரணம் செய்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில்தானே நாம் கிறிஸ்துவிற்குள் பரிபூரணமாகுவதற்கேற்றவைகளை தேட வேண்டும். ஒரு நினைப்பினால் கூட சோதனையின் வல்லமைக்கு நமது இரட்சகரை கொண்டு செல்ல இயலவில்லை. மனித இருதயத்திலே காலூன்றுவதற்கான சில காரியங்களை சாத்தான் காண்கிறான். அவனுடைய சோதனைகள் தனது வல்லமையை ஊன்றக்கூடிய சில பாவ ஆசைகள் போற்றப்படுகின்றன. ஆனால் கிறிஸ்து தம்மை குறித்து, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, யோவான் 14:30 என்றார். சாத்தானுக்கு வெற்றி தர உதவக்கூடிய ஒன்றையும் தேவகுமாரனிடம் அவனால் காண முடியவில்லை. அவர் தமது பிதாவின் பிரமாணங்களை கைக்கொண்டிருந்தார். சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாவமும் அவரிடம் இருக்கவில்லை. இக்கட்டுக்காலத்தில் நிற்பவர்கள் இந்த நிலையில் காணப்பட வேண்டும்.
கிறிஸ்துவின் பாவ நிவாரண இரத்தத்தின் மேலுள்ள விசுவாசத்தினால் இந்த வாழ்க்கையில்தானே நம்மை விட்டு பாவத்தை பிரிக்க வேண்டும். மேன்மை மிகுந்த நமது இரட்சகர் நம்மை அவரோடும், நம்முடைய பலவீனத்தை அவருடைய பலத்தோடும், நம்முடைய அறியாமையை அவரது ஞானத்தோடும், நம்முடைய தகுதியின்மையை அவருடைய தகுதியோடோடும் இணைத்துக் கொள்ள அழைக்கிறார். அவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிற சூழ்நிலை அவருடைய சாந்தத்தையும் தாழ்மையையும் நாம் கற்றற்றுக் கொள்ளுகிற பள்ளிக்கூடமாகும். நாம் தெரிந்து கொள்ளுகிற லகுவான இன்பமான பாதையை அல்ல, வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை நம் ஆண்டவர் எப்போதும் நம்முன் வைக்கிறார். நமது குணங்களை தேவசாயலாக மாற்றும்படி பரலோகம் அனுப்பும் முகவர்களோடு ஒத்துழைப்பது நமது கையிலிருக்கிறது. தங்கள் ஆத்துமாக்களை மிகப்பெரிய ஆபத்துக்குட்படுத்தாமல் யாரும் இந்த வேலையை புறக்கணிக்கவோ தள்ளி வைக்கவோ முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் கண்ட தரிசனத்திலே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபங்கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும், வெளிப்படுத்தல் 12:12 என்று சொல்லிய பலத்த சத்தத்தை கேட்டான். பரலோகத்திலிருந்து திகிலான சத்தத்தை வரவழைக்கக்கூடிய அளவு இந்த காட்சிகள் மிக பயங்கரமானவை. தனது முடிவிற்கான காலம் சமீபமாகிக் கொண்டிருப்பதை அறிந்து சாத்தானின் கோபம் அதிகமாகிறது. அவன் செய்கிற வஞ்சகங்களும் அழிவுகளும் இக்கட்டு காலத்தில் உச்சநிலையை அடையும்.
அற்புதங்களைச் செய்யவல்ல பிசாசுகளின் சக்திக்கு அடையாளமாக இயற்கையாக உண்டாக முடியாத பயங்கரமான காட்சிகள் சீக்கிரமே வானத்தில் தோன்றும். பிசாசுகளின் ஆவிகள் பூமியின் ராஜாக்களிடமும் உலக மக்கள் அனைவரிடமும் சென்று வஞ்சகத்தால் அவர்களைக் கட்டி பரலோக ராஜ்யத்திற்கு எதிராக சாத்தான் செய்யும் கடைசிக் கழகத்தில் அவனோடு சேரும்படி அவர்களை வற்புறுத்தும். இவைகளால் ஆளுவோரும் ஆளப்படுவோரும் ஒரே மாதிரியாக ஏமாற்றப்படுவார்கள். தங்களை கிறிஸ்துவாகவே சொல்லிக் கொள்ளுகிற நபர்கள் எழும்பி உலக இரட்சகருக்கு மட்டுமே உரிய உரிமையையும் துதியையும் உரிமை பாராட்டுவார்கள். சுகமளிக்கும் ஆச்சரியமான அற்புதங்களைச் செய்து வேதவாக்கியங்களின் சாட்சிக்கு முரண்பட்ட வெளிப்பாடுகள்
பரலோகத்திலிருந்து தங்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள்.
இந்த ஏமாற்று நாடகத்தின் உச்சக்கட்ட காட்சியாக சாத்தான் தானே கிறிஸ்துவைப் போல வேடமணிந்து வருவான். இரட்சகருடைய வருகையை தங்களுடைய நம்பிக்கையின் முழுமையாக காலங்காலமாக சபை எதிர்பார்த்திருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்துதானே வந்துவிட்டார் என்பது போன்று இந்த பெரிய ஏமாற்றுக்காரன் காண்பிப்பான். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் கண்களை கூச வைக்கும் பிரகாசத்தோடு கம்பீர தோற்றமுடையவனாக யோவானுக்கு தேவகுமாரனை குறித்து வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தின்படி, வெளிப்படுத்தல் 1:13-15 வரை, மனிதர்களுக்கு நடுவிலே சாத்தான் தன்னை வெளிப்படுத்துவான். அவனை சூழ்ந்திருக்கும் மகிமை எதாலும் விஞ்ச முடியாத, இதுவரை மனித கண்கள் கண்டிராததாக இருக்கும். கிறிஸ்து வந்துவிட்டார், கிறிஸ்து வந்துவிட்டார் என்கிற ஆரவார துணி காற்றில் எங்கும் துணிக்கிறது. ஜனங்கள் அவனை போற்றி நெடுஞ்சான் கிடையாக அவன் முன் விழுந்து வணங்குவார்கள். அவன் கிறிஸ்து பூமியிலிருந்தபோது தனது சீடர்களை ஆசீர்வதித்ததைப் போலவே தனது கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பான். அவனு குரல் சாந்தமாகவும் தணிந்ததாகவும் மெல்லிசை போல் இனிமையாக ஒலிக்கும். மிருதுவான கருணை மிகுந்த தொனியில் பேசி இரட்சகர் போதித்த அதே நேர்த்தியான பரலோக சத்தியங்களில் சிலவற்றைப் போதிப்பான். அவன் வியாதிப்பட்ட ஜனங்களை குணமாக்குவான். பிறகு கிறிஸ்து அதிகாரத்தோடு பேசியதைப் போலவே பேசி தான் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிவிட்டதாகக் கூறி தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை உலக மக்கள் அனைவரும் சிறப்பிக்கும்படி கட்டளையும் விடுவான்.
7 நாளைத்தான் பரிசுத்த நாளாக ஆசரிப்போம் என்று உறுதியாக இருக்கிறவர்கள் வெளிச்சத்தோடும் சத்தியத்தோடும் அனுப்பப்பட்ட தன்னுடைய தூதர்களுக்கு செவி கொடுக்க மறுத்ததினால் தனது நாமத்தை தூஷிக்கிறார்கள் என்றும் சொல்லுவான். இது வலிமையான அனைத்தையும் அடக்கி ஆளுகிற வஞ்சனை. சீமோனுடைய மாய வித்தையினால் வஞ்சிக்கப்பட்ட சமாரியர்களைப் போல சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இந்த மாயத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்பார்கள்.
ஆனால் தேவனுடைய ஜனங்கள் ஏமாறமாட்டார்கள்.
இந்த அந்திக்கிறிஸ்துவின் போதனை வேத வாக்கியங்களுக்கு ஒத்ததாக இல்லை. கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட தேவனுடைய கோபாக்கினை எவர் மேல் ஊற்றப்படும் என்று வேதாகமம் அறிவிக்கிறதோ, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் யார் வணங்குகிறார்களோ அவர்கள் மேல் அவன் ஆசீர்வாதம் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்து வருகிற அதேவிதமாக வருவதற்கு சாத்தான் அனுமதிக்கப்படவில்லை. இந்த காரியத்தில் இரட்சகர் மக்களை எச்சரித்து தமது 2 வருகையை குறித்து தெளிவாக முன்னறிவித்தார். ஏனெனில் கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள்ளிருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24:24-27 வரை. இதை குறித்து மேலும் மத்தேயு 24:31-25:31, வெளிப்படுத்தல் 1:7-4:16-17 ஆகிய வசனங்களிலும் காணலாம். இந்த வருகையைப் போல நடிக்க வாய்ப்பே இல்லை. இது உலகம் முழுவதிலும் அறியப்பட்டு அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
வேதாகமத்தை தளராது ஊக்கமாக படிக்கும் மாணாக்கர்களும் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை ஏற்றுக்கொண்டவர்களும்தான் உலகம் முழுவதையும் சிறைப்பிடிக்கப் போகிற வல்லமையான மாயத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். வேதாகமத்தின் சாட்சியால் மாயக்காரனின் வேடத்தை கண்டுபிடிப்பார்கள். அனைவருக்கும் சோதனை காலம் வருகிறது. சோதனையின் வழியாக சலிக்கப்படுவதினால் மெய்கிறிஸ்தவன் வெளிப்படுவான். உணர்வுகளின் சாட்சிகளால் விழுந்துவிடாதபடிக்கு தேவ ஜனங்கள் அவருடைய வார்த்தையின் மேல் உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறார்களா? அப்படிப்பட்ட இக்கட்டில் அவர்கள் வேதாகமத்தை மாத்திரமே சார்ந்திருப்பார்களா? அந்நாளில் நிற்பதற்கேதுவான ஆயத்தத்தை பெற்றுவிடாதபடிக்கு சாத்தான் கூடுமானால் அவர்களை தடுக்கவும் செய்வான். அந்த நாள் திருடனைப் போல அவர்கள் மேல் வரும்படிக்கு அவர்கள் இருதயங்கள் உலகக் கவலைகளினால் பாரமடையும்படி
அவர்கள் வழியை அடைக்கவும் உலகச் செல்வங்களில் சிக்கவும் பாரமான தளர்ந்து போகச் செய்கிற பாரங்களை சுமக்கவும் தக்கதாக காரியங்களை அவன் அமைப்பான்.
கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவ உலகத்தில் வெவ்வேறு அதிகாரிகளால் வெளியிடப்படும் சட்டங்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பை விலக்கி அவர்களை அழிக்க விரும்புகிறவர்களிடம் அவர்களை ஒப்படைக்கும் போது தேவனுடைய ஜனங்கள் கிராமங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் ஓடி சிறு சிறு குழுக்களாக மிகவும் வனாந்தரமான தனிமையான இடங்களில் வாசம் பண்ணுவார்கள். அநேகர் மலைகளின் மறைவிடங்களில் அடைக்கலம் காணுவார்கள். பிட்மன் பள்ளத்தாக்குகளிலே இருந்த கிறிஸ்தவர்களைப் போல இவர்கள் பூமியின் உயர்ந்த இடங்களை புகலிடமாகக் கொண்டு அந்த கண்மலையின் அரண்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். ஏசாயா 33:16. ஆனால் பல நாடுகளையும் வகுப்புகளையும் சார்ந்த அநேகர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பணக்காரர் ஏழை கருப்பர் வெள்ளையர் என்கிற பாகுபாடு இல்லாமல் அநீதியாக கொடிய சிறைச்சாலைகளுக்குள் தள்ளப்படுவார்கள். சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாகவும் சிறைக்குள் அடைக்கப்பட்டவர்களாகவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாகவும் தேவனால் நேசிக்கப்படும் இந்த ஜனங்கள் சோர்வான நாட்களை கழித்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் பட்டினியால் சாகும்படி இருண்ட அருவருப்பான காற்று புகமுடியாத அறைகளுக்குள் தள்ளி அடைக்கப்படுவார்கள். அவர்களுடைய வேதனையின் முனகல்களை கேட்பதற்கு எந்த மனித செவியும் இருக்காது. உதவி செய்வதற்கு எந்த மனித கரமும் நீட்டப்பட்டிருக்காது.
இந்த சோதனையான நேரத்தில் தேவன் தம் ஜனங்களை மறந்துவிடுவாரா? ஜலப்பிரணயத்திற்கு முன்னிருந்து மக்கள் மேல் நியாயத்தீர்ப்புகள் விழுந்தபோது விசுவாசமான நோவாவை தேவன் மறந்துவிட்டாரா? சமவெளியின் பட்டணங்களை அழிக்கும்படி வானிலிருந்து அக்கினி வந்தபோது லோத்துவை அவர் மறந்துவிட்டாரா? எகிப்து தேசத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர்களால் சூழப்பட்டிருந்த யோசேப்பை அவர் மறந்துவிட்டாரா? பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு நேர்ந்தகதி உனக்கும் நேரும் என்று ஏசபேல் மிரட்டிய போது எலியாவை அவர் மறந்துவிட்டாரா? சிறை வீட்டிற்குள்ளிருந்த இருண்ட உளையானன கிணற்றுக்குள் இறக்கிவிடப்பட்டிருந்த எரேமியாவை அவர் மறந்துவிட்டாரா? சூளையின் நடுவிலிருந்த மூன்று வாலிபரை மறந்துவிட்டாரா? அல்லது சிங்கத்தின் கெபிக்குள் போடப்பட்டிருந்த தானியேலைத்தான் அவர் மறந்துவிட்டாரா? சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என்முன் இருக்கிறது. ஏசாயா 49:14-16. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8 என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார்.
எதிரிகள் அவர்களை சிறைக்குள் தள்ளி அடைத்தாலும் அவர்களது ஆத்துமாக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பை சிறையின் சுவர்களால் தடுத்தடுக்க முடியாது. அவர்களின் பலவீனங்களையெல்லாம் பார்க்கிறவர் எல்லா சோதனைகளுடனும் அறிமுகம் பெற்றவர். பூலோக வல்லமைகள் எல்லாவற்றையும் விட மேலானவர். வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் எடுத்துக்கொண்டு தனிமையான சிறை அறைகளுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் வருவார்கள். சிறை அவர்களுக்கு அரண்மனையைப் போலாகிவிடும். ஏனெனில் விசுவாசத்தில் ஐசுவரியவான்கள் அங்கே வாசம் செய்கிறார்கள். பிலிப்பியச் சிறையிலே நடு இரவிலே பவுலும் சீலாவும் துதிபாடி ஜெபித்தபோது நடந்ததைப் போலவே இருண்ட சுவர்கள் பரலோக ஒளியினால் வெளிச்சமடையும்.
தேவருடைய ஜனங்களை நெருக்கவும் அழிக்கவும் தேடினவர்கள் மீது தேவருடைய நியாயத்தீர்ப்புகள் வரும். அக்கிரமக்காரர்கள் மீதுள்ள அவருடைய நீடிய பொறுமை மனிதர்களை மீறுதல் செய்ய துணிகரமாக்கியிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய தண்டனை மிக தாமதமாக வருவதால் நிச்சயமில்லாததாகவோ அல்லது பயங்கரமற்றதாகவோ போய்விடாது. வராக இருக்கிறர், அவர்கள் மனந்திரும்ப வேண்டுமென்று. ஆனால் அவர்களோ தேவன் நம்மை காணவில்லை என்று தைரியங்கொண்டு மேலும் அதிகமதிகமாக அக்கிரமம் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது தண்டனை வரவே செய்யும். எவ்வளவு தாமதமாக தண்டனை வருகிறதோ அவ்வளவு கடுமையாக இருக்கும். கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி
கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபங்கொண்டது போல கோபங்கொள்வார். ஏசாயா 28:21. இரக்கமுள்ள நமது ஆண்டவருக்கு தண்டிக்கிற செயல் அபூர்வமான செயல்தான். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். எசேக்கியேல் 33:11 என்கிறார். கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுமுள்ள தேவன்.
ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தைக் காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுமுள்ளவர். அவர்களை ஆக்கினையில்லாமல் தப்புவிக்க மாட்டார். நாகூம் 1:3. மிதிக்கப்பட்ட அவரது கற்பனையின் அதிகாரத்தை நீதியோடு கூடிய பயங்கரமான காரியங்களால் நிரூபிப்பார். மீறினவர்கள் மேல் வர காத்திருக்கும் கோரமான பழிவாங்குதலை நீதி செலுத்தும் ஆண்டவரின் தயக்கத்தை வைத்து நிதானிக்கலாம். அநேக காலமாக அவர் பொறுத்திருக்கிற ஜனம் அவரது கணக்கின்படி தனது அக்கிரமத்தை எட்டும் வரை அவர் தண்டிக்காமல் விட்டிருக்கிற ஜனம் கடைசியாக அவருடைய கிருபை கலக்காமல் வார்க்கப்பட்ட உக்கிரத்தை குடிக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்து தனது பரிந்து பேசும் ஊழியத்தை முடிக்கும்போது மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி அதன் அடையாளத்தை தரித்துக் கொள்ளுகிறவர் மேல் இரக்கம் கலவாத உக்கிரமான கோபம் ஊற்றப்படும். வெளிப்படுத்தல் 14:9-10. இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை செய்யும் முன்னதாக எகிப்தின் மேல் ஊற்றப்பட்ட வாதைகள், தேவருடைய ஜனங்கள் கடைசியாக விடுதலை பெறுவதற்கு சற்று முன்னதாக உலகத்தின் மேல் விழவிருக்கும் மிக பயங்கரமான விரிவான நியாயத்தீர்ப்புகளுக்கு ஒத்த கடுமையானவையே. இப்பயங்கரமான சவுக்கடிகளைப் பற்றி விவரிக்கும் வெளிப்படுத்தல்காரர், மிருகத்தின் முத்திரையைத் தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. சமுத்திரத்திலே ஊற்றினான், அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்திலுள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின். வெளிப்படுத்தல் 16:2-4 என்கிறார். இப்படிப்பட்ட வாதைகள் கடுமையாக இருப்பதைப் போலவே தேவனுடைய நீதி முழுமையாக நிரூபிக்கப்படுகிறது. தேவதூதன், இப்படி நியாயந்தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்கக் கொடுத்தீர். அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 16:5-6 என்று அறிவிக்கிறான். தேவனுடைய ஜனங்களுக்கு கொலை தண்டனை விதித்ததன் மூலம் அவர்கள் தங்களுடைய கைகளாலேயே தேவனுடைய ஜனங்களின் இரத்தத்தை சிந்தியது போன்ற குற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்த நபர்கள் கொண்டிருந்த அதே ஆவியோடு அதே கிரியைகளை செய்ய யூதர்கள் தேடினபடியால் அவர்களை ஆபேலின் நாட்கள் முதல் அனைத்து பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் சிந்தினவர்களென்று கிறிஸ்து குற்றஞ்சாட்டினார்.
தொடர்ந்த வாதையில், தீயினால் மனுஷரை தகிக்கும்படி சூரியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 16:8-9. இந்த வாதையின் போது பூமியின் நிலையை பூமி துக்கங்கொண்டாடுகிறது. வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. வெளியின் செடிகளெல்லாம் வாடிப்போயின. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கிப் போயிற்று. பயிர் தீந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது! மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றிப் போயிற்று. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பச்சித்து போட்டது. யோவேல் 1:10-12, 17:20. என்றும் அந்நாளிலே தேவாலயப் பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பலில்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
Amos 8:3 என்றும் தீர்டும் தீர்க்கதரிசனங்கள் விவரிக்கின்றன. இந்த வாதிகள் உலகளாவிய வாதிகள் அல்ல. இல்லாவிட்டால் பூமியின் மனித இனமே பூண்டற்று போகும். என்றாலும் மனிதர்களுக்கு இது காலம் வரை அறிந்திருந்த மற்றெந்த வாதையையும் விட மகாபயங்கரமானவைகளாக இருக்கும். கிருபையின் கால முடிவிற்கு முன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாவற்றிலுமே தேவனின் இரக்கம் கலந்திருந்தது. முழுமையான தண்டனை பெறுவதிலிருந்து பரிந்து பேசும் கிறிஸ்துவின் இரத்தம் பாவிகளை மறைத்து கொண்டது. ஆனால் இந்த கடைசி நியாய தீர்ப்பில் இரக்கம் கலவாத கோபம் ஊற்றப்படுகிறது. அந்நாளில் இதுவரை இழிவாக கருதிய தேவனுடைய கிருபையின் மறைவிற்காக திரளானவர்கள் ஏங்குவார்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமுமல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக் கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். Amos 8:11-12
தேவனுடைய ஜனங்களுக்கும் வேதனைகள் இல்லாமல் இராது. ஆனால் உபத்திரவமும் துயரமும் அனுபவிக்கும் அவ்வேளையிலும், உணவு இல்லாமல் பசியும் பட்டினியும் அனுபவிக்கும் அவ்வேளையிலும் அவர்கள் அழிந்து போகும்படி விடப்படமாட்டார்கள். எலியாவை போஷித்த அந்த தேவன் சுயத்தை தியாகம் செய்த தம் பிள்ளைகளில் எவரையும் தாண்டி போக மாட்டார். அவர்களுடைய தலையிலுள்ள மயிர்களை எண்ணியிருப்பவர் அவர்களை விசாரிப்பார். பஞ்சகாலத்தில் அவர்கள் திருப்தியடைவார்கள். துன்மார்க்கர் பசியினாலும் வியாதியினாலும் செத்துக்கொண்டிருக்கும்போது தூதர்கள் நீதிமான்களை சூழ இருந்து அவர்களது தேவைகளைச் சந்திப்பார்கள். நீதியாய் நடக்கிறவனுக்கு அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். Esaiah 33:16 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். Esaiah 41:17 என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவமரத்தின் பலன் அற்றுப்போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Habakkuk 3:17-18
கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். Sangeetham 121:5-7 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனைக் காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாகக் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Sangeetham 91:3-10 என்று வேதாகமம் கூறுகிறது.
ஆனாலும் மனிதனின் பார்வையில் தேவனுடைய ஜனங்கள் தங்களுக்கு முன்னிருந்த இரத்த சாட்சிகளைப் போலவே தங்களுடைய சாட்சியை விரைவாக இரத்தத்தினால் முத்திரிக்கப் போவது போல தோன்றும். எதிரிகளின் கையினால் விழும்படி தேவன் அவர்களை விட்டுவிட்டார் என்று அவர்களே கூட பயப்படுவார்கள். இது ஒரு பயங்கரமான வேதனை நிறைந்த நேரம். விடுதலைக்காக இரவும் பகலும் அவர்கள் தேவனை நோக்கி கதறுவார்கள். துன்மார்க்கர் பேறு வகையோடு, இப்பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே நீங்கள் உண்மையிலேயே அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் ஏன் எங்கள் கைகளிலிருந்து உங்களை விடுவிக்கவில்லை என்கிற ஏளனச் சத்தம் கேட்கப்படும். அந்த சமயத்தில் காத்திருப்பவர்கள் இயேசு கல்வாரிச் சிலுவையிலே மடிந்து கொண்டிருந்ததையும் அவரைச் சுற்றிலும் ஆசாரியர்களும் அதிகாரிகளும் நின்று உரத்து கேலி பேசி மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம், மத்தேயு 27:42 என்று கூறியதை நினைவு கூறுவார்கள். யாக்கோபைப் போல அனைவரும் தேவனோடு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது உள்ளத்தின் வியாகுலங்களை அவர்களுடைய முகங்கள் வெளிக்காட்டும். அவர்கள் முகங்கள் வெளிரிப்போயிருக்கின்றன என்றாலும் தங்களது உள்ளார்ந்த வேண்டுதலை நிறுத்தமாட்டார்கள்.
பரலோகப் பார்வையில் மனிதர்கள் பார்த்தார்களானால் கிறிஸ்துவின் பொறுமையின் வார்த்தையை காத்துக்கொண்டிருந்தவர்களைச் சுற்றி வலிமை வாய்ந்த தூதர்கள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டிருந்திருப்பார்கள். உருக்கமான இரக்கத்துடன் அவர்களுடைய வேதனையை தூதர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஜபங்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை விடுவித்துக் கொண்டு போவதற்கான தங்களுடைய அதிபதியின் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் குடிக்க வேண்டிய பாத்திரத்தில் குடித்து பெற வேண்டிய ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். மிகவும் வேதனையான அதே தாமதம்தான் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கான சிறந்த பதில். தேவன் கிரியை செய்யும்படி விசுவாசத்தோடு காத்திருக்க முயற்சிக்கும்போது தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிறிதே பயின்றிருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் பயில நடத்தப்படுகிறார்கள். என்றாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அந்நாட்கள் குறைக்கப்படும். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18:7-8. மனிதர்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் விரைவாக முடிவு வரும். களஞ்சியத்தில் சேர்க்கப்படும்படி கோதுமை கதிர்களாக கட்டப்படும். களைகளோ அழிக்கும் அம் அக்கினிக்காக கட்டப்படும்.
பரலோக காவலாளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாயிருந்து தொடர்ந்து காவல் காப்பார்கள். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களை கொலை செய்யும்படியான நேரத்தை ஒரு பொதுவான சட்டம் குறித்திருந்தாலும் அதை எதிர்பார்த்து அதற்கு முன்பாகவே சிலருடைய உயிரை எடுக்கும்படியாக எதிரிகள் முயற்சிப்பார்கள். ஆனால் உண்மையான இந்த ஆத்துமாக்களைச் சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிற வல்லமையான பாதுகாப்பாளர்களை யாராலும் தாண்ட முடியாது. நகரங்களையும் கிராமங்களையும் விட்டு ஓடும்போது சிலர் எதிரிகளால் தாக்கப்படுவர். ஆனால் அவர்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்ட பட்டயங்கள் ஒரு வைக்கோலைப் போல பெலமிந்தி உடைந்து கீழே விழும். மற்றவர்கள் போர் வீரர்களின் தோட்டத்திலிருக்கும் தூதர்களால் பாதுகாக்கப்படுவர்.
யுகங்கள் நெடுகிலும் தமது ஜனங்களுக்கு உதவவும் விடுவிக்கவும் தூதர்கள் வழியாக தேவன் செயலாற்றியிருக்கிறார். பரலோகவாசிகள் மனிதர்களது காரியங்களில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்திருக்கிறார்கள். மின்னலைப் போல பிரகாசித்த ஆடை தரித்தவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். வழிப்போக்கர்களின் உடை தரித்தவர்களாக மனிதர்களுக்கு தோன்றியிருக்கிறார்கள். தேவ மனிதர்களுக்கு தேவதூதர்கள் மனித வடிவில் காணப்பட்டிருக்கிறார்கள். களைப்படைந்தவர்களைப் போல மதிய வேளையில் கர்வாலி மரங்களின் கீழ் ஓய்வெடுத்திருக்கிறார்கள். மனிதர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரவில் தடுமாறி தத்தளித்த பயணிகளுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கைகளினாலே பலிபீடங்களில் நெருப்பு மூட்டியிருக்கிறார்கள். சிறைச்சாலைகளின் கதவுகளைத் திறந்து தேவ ஊழியர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். பரலோக கவசம் அணிந்தவர்களாக இரட்சகரின் கல்லறையிலிருந்த கல்லை உருட்டித் தள்ளுவதற்காக வந்திருக்கிறார்கள்.
மனித உருவங்களில் நீதிமான்களின் சபைகளில் அடிக்கடி தூதர்கள் பங்கேற்கிறார்கள். சோதோமுக்குப் போனதைப் போல அவர்கள் செய்கைகளை குறிப்பெடுக்கும்படிக்கும் அவர்கள் தேவனுடைய பொறுமையின் எல்லையைத் தாண்டிவிட்டார்களா என்பதை தீர்மானிக்கும்படிக்கும் அக்கிரமக்காரரின் சபைகளிலும் வருகிறார்கள். தேவன் இரக்கத்தில் பிரியப்படுகிறார். அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் ஒரு சிலர் நிமித்தமாக அழிவுகளைத் தடுத்து திரளானவர்களின் சமாதானத்தை நீட்டிக்கச் செய்கிறார். தாங்கள் பரியாசம் பண்ணி ஒடுக்க விரும்புகிற உண்மையான சிலருக்கு
தங்கள் வாழ்க்கையையே கடன்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் சிறிதளவே உணர்கிறார்கள்.
இவ்வுலகின் ஆட்சியாளர்கள் அறியாதிருந்தாலும் அவர்களுடைய ஆலோசனைக் கூட்டங்களில் தேவதூதர்கள் அடிக்கடி பேசியிருக்கிறார்கள். மனிதர்களின் கண்கள் அவர்களை பார்த்திருக்கின்றன. மனித காதுகள் அவர்களது விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றன. மனித உதடுகள் அவர்களுடைய யோசனைகளை எதிர்த்து ஆலோசனைகளை பரியாசம் செய்திருக்கின்றன. மனித கைகள் அவர்களை அடித்து அவமானப்படுத்தியிருக்கின்றன. ஆலோசனைக் கூடங்களிலும் நியாயஸ்தலங்களிலும் இப்பரலோக தூதர்கள் மனித சரித்திரத்தில் தங்களுக்குள்ள நெருக்கமான அறிமுகத்தை காண்பித்திருக்கின்றனர். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மிக தகுதி வாய்ந்த பேச்சுத் திறமையான பாதுகாவலர்களை விட மேன்மையாக வாதாடினவர்களாக தங்களை நிரூபித்திருக்கிறார்கள். தேவனுடைய வேலையை தாமதப்படுத்தி அவருடைய ஜனங்களுக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வந்திருக்கும் தீமைகளை தடுத்து நோக்கங்களை தோற்கடித்திருக்கிறார்கள். ஆபத்தும் துயரமுமான வேளைகளில் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7.
தங்களது ராஜாவின் வருகையின் அடையாளங்களை பேராவலோடு உற்று பார்த்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். இப்பூமியின் ஜாமக்காரர்களை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, இராக்காலமும் வருகிறது, ஏசாயா 21:11-12 என்கிறான். மலைகளுக்கு மேலாக மேகங்களில் வெளிச்சம் மின்னுகிறது, சீக்கிரமே தேவனுடைய மகிமை வெளிப்படப் போகிறது, நீதியின் சூரியன் பிரகாசிக்கவிருக்கிறார். விடியற்காலையும் இரவும் நீதிமான்களுக்கு முடிவில்லாத பலலும் துன்மார்க்கருக்கு நித்திய இரவும் சமீபத்திலிருக்கின்றன. போராடிக் கொண்டிருப்பவர்கள் தங்களது விண்ணப்பத்தை தேவனிடம் வைத்துக் கொண்டே இருக்கும்போது பார்க்கக்கூடாதவைகளிலிருந்து அவர்களை பிரித்திருந்த திரை கிட்டத்தட்ட முற்றிலும் விளக்கப்படுகிறது. நித்திய பகலின் விடியற்காலை வெளிச்சத்தில் பரலோகம் பிரகாசிக்க தூதர்களின் பாடல்களின் இனிமையில் உங்கள் விசுவாசத்தில் உண்மையாக நில்லுங்கள். உதவி வந்து கொண்டிருக்கிறது என்கிற வார்த்தைகள் அவர்கள் காதுகளில் ஒலிக்கின்றன. வல்லவரும் வெற்றி வீரருமாகிய கிறிஸ்து களைத்து சோர்ந்து போயிருக்கும் தமது வீரர்களுக்கு மங்காத மகிமையான கிரீடத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். பாதி திறந்திருக்கும் வாசலிலிருந்து, இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் துக்கங்களோடெல்லாம் அறிமுகமாகியிருக்கிறேன், உங்களது துயரங்களை நான் சுமந்திருக்கிறேன், பரீட்சிக்கப்படாத எதிரிகளோடு நீங்கள் யுத்தம் பண்ணவில்லை, உங்கள் சார்பாக நான் யுத்தம் பண்ணியிருக்கிறேன், என் நாமத்தில் நீங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறீர்கள் என்று அவருடைய சத்தம் வருகிறது.
நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அருமை இரட்சகர் உதவி அனுப்பி தருவார். பரலோகத்திற்கான பாதை அவரது அடிச்சுவடுகளால் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு முள்ளும் அவருடைய பாதத்தை காயப்படுத்தியிருக்கின்றன. சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு சிலுவையையும் அவர் நமக்கு முன்பாகவே சுமந்திருக்கிறார். ஆத்துமாவை சமாதானத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கே ஆண்டவர் போராட்டங்களை அனுமதிக்கிறார். இக்கட்டுக்காலம் தேவருடைய ஜனங்களுக்கு பயப்படத்தக்க சோதனை நேரம்தான். ஆனால் உண்மையான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தலைகளை உயர்த்தி வாக்குத்தத்தத்தின் வில் அவரை சூழ்ந்திருப்பதை விசுவாசத்தினாலே காண்கிற நேரம்.
அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீயார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதுமில்லை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி, நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:11-16.
ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானங்குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள்.
கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப்போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கிப் போடுகிறேன். இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி, நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனியென்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். டாஷ் ஏசாயா 51:21-23.
தேவனுடைய கண்கள் யுகங்கள் நெடுகிலும் பார்த்தபோது அவருடைய ஜனங்கள் சந்திக்க வேண்டியிருந்த இக்கட்டின் மேல் அவர்களுக்கு எதிராக பூலோக வல்லமைகள் அணிவகுத்து நிற்கும் இக்கட்டின் மேல் பதிந்தது. சிறைப்பிடிக்கப்பட்டு கடத்தப்பட்டவர்களைப் போல பட்டினியினாலும் கொடுமையினாலும் அவர்கள் மரண வயத்திலிருப்பார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு முன்பாக செங்கடலை பிளந்த பரிசுத்தமானவர் தமது மகா வல்லமையை வெளிக்காட்டி அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றிப் போடுவார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியஞ்செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17. கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளின் இரத்தம் இப்போது சிந்தப்பட்டால் அது தேவனுக்கு அறுவடையை ஆயத்தம் பண்ணும்படி விதைக்கப்பட்ட இரத்த சாட்சிகளின் இரத்தத்தைப் போலிராது. அவர்களுடைய உறுதி மற்றவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்தும் சாட்சியாக இருக்காது. ஏனெனில் மூர்க்கமான இருதயம் மீண்டும் திரும்பி வராத அளவிற்கு கிருபையின் அலைகளை திருப்பி அனுப்பிவிட்டது. நீதிமான்கள் இப்போது சத்துருக்களின் கைகளில் இரையாக விழும்படி விட்டுவிடப்பட்டால் அது அந்தகார பிரபுவிற்கு ஒரு வெற்றியாக இருக்கும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5 என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகு மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார்.
ஏசாயா 26:20-21 என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வருகைக்காக பொறுமையுடன் காத்திருந்த ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் விடுதலை மகிமையானதாயிருக்கும்.